ஒரு போட்டன் இரு செவியன் மதத்தன்னாழ்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறையிதடி தாழடையோன் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டன் போடும் வணங்கி ஓவாதே இரவு பகலுணர்வோ சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வம் ஒன்றோ என்ன செய்யும் தேவே அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பவர்கள் அநேகருண்டு புவனங்கள் கண்டதனை உண்மையெனத் தெளிய வைப்பார் புவியில் இல்லை அவன் என்பதிவனாக அம்பலத்தில் ஆடுகின்றான் என்று காட்டும் தவ முனிவர் இருவர் செய்த செயல் உலகில் மிக்கவும் சமர்த்து தானே தவ முனிவர் இருவர் செய்த செயல் உலகில் மிக்கவும் சமர்த்து தானே சிவஞான போதமருள் திருவெண்ணை மெய்கண்டார் திருத்தாள் போற்றி சிவஞான சித்தியருள் திருத்துறையூர் அருணந்தி சிவன்றாள் போற்றி தவஞான நரகடைந்த மறைஞான சம்பந்த சரணம் போற்றி நவஞான நான் மறைகள் நவிழ்தில்லை உமாபதியானற்றாள் போற்றி நன்னோம் திருச்சிற்றம்பலம் அன்னம் வாலியும் தில்லஜெற்றம்பலம் பொன்னம்பாலிகள் மேலமே பூமிதை அன்னம்பாலிகும் தில்லஜெற்றம்பலம் பொன்னம்பாலிகள் மேலமே பூமிதை என்னம்பாலிகாரு கண்டிந்தூர இன்னம்பாலிகுமோ இப்பிறவியே அரிச்சுற்ற வினையால் அடர்புண்டு நீர் எரிச்சுற்ற கிடந்தார் என்று அயலவரே திருச்சுற்று பல பேசப்படாமூலம் திருச்சிற்றம்பலம் சென்றடைந்துயிமீனே திருச்சிற்றம்பலம் சென்றடைந்துயிமீனே நாடி நாரணன் நான் முகன் என்றேவர் தேடியும் திருந்தும் காண வல்லரோ மாட மாளிகை சூழில்லை அம்பல தாடிவாதம் என் நெஞ்சுளுரேகவே மதுரவாய் மொழி மங்கையோர் வங்கினன் சதுரன் சிற்றம்பலவன் திருமலை அதிரகாத்திடு தானுடி பத்திர மிதிகொள் சேவடி சென்றடைந்துயிமீனே மிதிகொள் சேவடி சென்றடைந்துயிமீனே திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதயே அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இந்த சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான நூலிலே சுபக்கத்திலே 23வது பாடல் முதலாக இப்பொழுது ஊரை செய்ய திருவருள் துணை செய்தது. இந்த நூலானது சிவஞான போதத்தினுடைய வழிநூலாக இருப்பது. சிவஞான பூதம் முதலான சாத்திரங்கள் பதினான்கும் பதி பசு பாச உண்மைகளை சொல்லுவதற்காகவே அந்த நூல்களை அமைத்திருக்கிறார்கள். இந்த மூன்று பொருளை பற்றி பேசுவதற்காகவே அந்த நூல் முழுவதும் அதுதான். பதி உண்மை, பசு உண்மை, பாச உண்மை. பதி பசு பாசம் என்பது இந்த மூன்றுமே தெரியாத ஒன்று, அதுதான் ஆச்சரியம். பதி தெரியாதா நமக்கு? பதி தெரியாதா? பசுவும் தெரியாதா? பாசமும் தெரியாது. காரியப்பாட்டினாலே தெரியலாம், இதை விட அதை நேரே காண முடியாது. இப்போ பசு உண்மை என்பது பத்தி, பசு என்கின்ற உயிரை நாம் காணவில்லை, ஆனா அது காரியம் செய்கிறது. எது செய்கிறது? இப்ப பேசுகிறது, தலையாட்டுகிறது, கையாட்டுகிறது, நடக்கிறது என்றால் அது எல்லாம் செய்வது எது என்று கேட்டால் பசுதான். இது வந்து அனுமானமாக, இது பசு இல்லையானால், உள்ளே உயிர் இல்லையானால் உடம்பு இயங்காது என்பதை வைத்து பசு உண்மையே தெரிந்து கொள்ளலாம். அதே போல பாசத்தினுடைய உண்மையே, பாச பொருளாய் இருக்கிற அழியும் பொருளிலே நமக்கு மிகவும் பற்று உண்டு பண்ணி அந்த பாச பொருளை அழுந்து முடியாகவும், அப்புறம் அந்த பாச பொருள் போகும் முடியாகவும், அப்புறம் பாச பொருளை வந்து வருந்தும் முடியாகவும், இப்படி இந்த பாச பொருளும் ஓரளவு தெரிகிறது, நன்றாக தெரிகிறது. பசுவும் தெரிகிறது, இக்காரியத்தினாலே வெளிப்படையா தெரியவில்லை, உயிரை தெரியலை அல்லவா? உயிர் வெளியில நன்றாக தெரியும். உயிர் கருப்பா சிவப்பா வளர்த்தியா குட்டையானா ஒண்ணுமே தெரியாது அல்லவா? ஒண்ணுமே சொல்ல முடியாது அல்லவா? யாரும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. ஆனா அது காரியம் செய்கின்றதினாலே, காரியம் செய்கின்றதினாலே பசு இருக்கிறது, உயிர் என்று ஒன்று இருக்கிறது. உயிர் என்று ஒன்று இல்லையானால் இந்த சரீரம் இயங்காது என்கின்ற காரணத்தினாலே அப்ப உயிர் என்று ஒன்று இருக்கிறது என்று பசு உண்மையை தெரிந்து, அதற்கு அடுத்தாற் போல பாசத்தினுடைய உண்மையே உலக பொருளிலே நம்மை சேர்ந்த மனிதர்களிடத்திலே, நம்முடைய சுற்றத்தாரிடத்திலே, பொருள் இடத்திலே வைத்திருக்கிற பாசம், அது நன்றாக தெரிகிறது. பாசம், பாசத்தினாலதான் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. புள்ள வளருவது தாயினுடைய பாசத்தினாலே, கணவன் மனைவி வாழ்வது பாசத்தினாலதான். அது மோசமாகவும் போலாம், அது வேற. ஆனா பாசத்தினாலதான் வாழ்ந்து கொண்டிருக்கு. பாசம் இல்லைன்னா வாழ முடியாது அல்லவா? பாசம் என்றாலும் வந்து பற்று என்றாலும், ஆசை என்றாலும், மால் என்றாலும் ஒன்றுதான். அது அப்பர் சுவாமி சொன்னாரு, ரெண்டு காலை நட்டு ரெண்டு கைமரம் போட்டு அதுல வந்து வரிச்சுகளை போட்டு, அதுக்கப்புறம் கொடுங்கை மரம் போட்டு, ரெண்டு வாசலை பெரிய வாசலா வச்சு, ஏழு சன்னலை வச்சு ஒரு வீடு கட்டினாருங்கிறாரு. ரெண்டு காலை நட்டு, அப்புறம் ரெண்டு காலில் வீடு கட்ட முடியாது. ரெண்டு காலை நட்டு ரெண்டு கைமரத்தை போட்டு, அதுக்கு மேல முகட்டு சரம் போட்டு, அதுக்கு மேல வரிசைகள் போட்டு, அதுக்கு மேல நன்றாக கீற்றினாலே தட்டையினாலே வேய போட்டு, இரண்டு வாசல் பெரிய வாசலா வச்சு, ஏழு சன்னலை வச்சு ஒரு வீடு கட்டினாரு. அதோட இல்ல, அந்த வீட்டை கட்டி அதுக்குள்ள ஆசையும் வச்சாருனாரு. அந்த வீட்டை கட்டி அதுக்குள்ள ஆசையும் வச்சாரு, இல்லைன்னா அந்த வீடு வாழாது. கால் கொடுத்திரு கையேற்றி, கால் கொடுத்து இருகை, அந்த இருங்கிறத இடநிலத்தை பகமாக இந்த பக்கமும் சேர்த்துக்கணும், அந்த பக்கமும் சேர்த்துக்கணும். இரு கால் இருகை. கால் கொடுத்து இருகை ஏற்றி களி நிறைத்து இறைச்சி மேய்ந்து தோல்படுத்து உதிர நீரால் சுவரெடுத்து இரண்டு வாசல் ஏழு உடைத்த அமைத்து அங்கு ஏழு சாலேகம் பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை காடனாரே. மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை காடனாரே என்பது அப்பர் தேவாரம். அதனாலே இப்ப பாசத்தினுடைய உண்மையும் தெரிகிறது, பசுவினுடைய உண்மையும் தெரிகிறது, ஆனா பதியுண்மை தெரியவில்லை. பதி உண்மையே செட்டுன்னு தெரிய முடியாது. இப்ப பாசத்தினுடைய உண்மை பசு உண்மையை தெரிவது போல பதியினுடைய உண்மையை தெரியாது. பாசமும் பசுவும் சேர்ந்து வாழ்வதற்கு ஏற்பாடு பண்ணினவன் அந்த பதிதான். பாசத்தையும் பசுவையும் சேர்த்து வச்சு உலகத்துல வாழ வச்சது பாச பொருள்களை. பாச பொருள்களை வைத்து அந்த பாச பொருளில் இந்த பசுவுக்கு ஈடுபாட்டை கொடுத்து இந்த லோகத்துல வாழ வைத்தது யாருன்னு கேட்ட பதி. அது மன்னகத்தே வந்து வாழ செய்தானே, மன்னகத்தே வந்து வாழ செய்தானே. அதனால இப்படி பசுவையும் பாசத்தையும் புனைச்சு விட்டுட்டான். பசுவையும் பாசத்தையும் புனைச்சு விட்டு நீ மோசமா போனாலும் சரி வாழ்ந்தாலும் சரி அப்படின்னு புனைச்சுட்டான். அவன் வாழத்தான் வச்சான், இவன் தான் மோசமா போறான். அவன் வாழ்வதற்காகத்தான் பாசத்தை வச்சான், பாசம் வச்சதும் வாழ்வதற்காகத்தான், பாசம் வச்சதும் வாழ்வதற்காகத்தான். அதனால பாசத்தை அனுபவிக்கிறான், பதிய அனுபவிக்கிறது இல்ல. பாசத்தை அனுபவிக்கிறான், பதிய அனுபவிக்க பதி தெரியவே இல்லை, பதி தெரியவே இல்லை. அதனாலே பதியுண்மை இது முதல்ல வருகிறது, பதியுண்மை. பதி என்கின்ற கடவுள் ஒருவன் உண்டு என்பதற்கு பல காரணங்களால சொல்றாரு. எப்படி பசு உண்மை பாச உண்மை தெரிகிறதோ அது போல பசு பதி உண்டு, பதியாய கடவுள் உண்டு. கடவுள் இல்லையானால், கடவுள் இல்லையானால் பாசப்பொருள்கள் இயங்காது. சடப்பொருள் பாசப்பொருள் சடம், பாசப்பொருள் சடம், சடம் இயங்காது. இங்கனே இப்ப வச்சிருந்தோம்னா என்ன, 100 வருஷம் ஆனாலும் இங்கனேதான் இருக்குது, அப்படித்தான் அங்கனேதான் இருக்குது சடம் ஏங்க. சித்து பொருளா இருக்கிற அறிவு உள்ளவ எடுத்து இந்த பக்கம் வைக்கலாம். அதனாலே பாசப்பொருள் சடமாகையினாலே தானே இயங்காது, பசுவாய் இருக்கிற ஆன்மா சிற்றறிவுடையதாகையினாலே, சிற்றறிவுடையதாகையினாலே இது பாசப்பொருளையோ பதிப்பொருளையோ அனுபவிக்கிறதுக்கு இதுக்கு அறிவு போதாது, அறிவு போதாது, அறிவு போதாது. அது எது போலன்னா ஒரு நட்சத்திரத்தினுடைய ஒளியிலே பொருளை காண்பது போல. நட்சத்திரத்தினுடைய ஒளி எவ்வளவு இருக்குது அதிலே பொருளை தெளிவாக காண முடியாது. அது போல அன்மாவுடைய அறிவு சிற்றறிவு அந்த ஒளியை போல, நட்சத்திரத்தினுடைய ஒளியை போல ஆன்மாவுடைய அறிவு சிற்றறிவு அந்த ஒளியிலே பொருளை காண முடியாது போல இந்த அறிவை கொண்டு வாழ முடியாது. அதனாலே பேரறிவுடையவனாய் இருக்கிற பதி இந்த பாசப்பொருளையும் பசுவாகிய ஆன்மாவையும் சேர்த்து இணைத்து வைத்து வாழ வச்சிருக்கான். அதனாலே பதி உண்டு என்பதற்கு பல காரணங்களாலே பல வகையான கருத்துக்களை சொல்லி நிலைநாட்டுகிறார். பதி ஒருவன் உண்டு, பதி வேண்டப்படும், பதி ஒருவன் உண்டு, பதி இல்லையானால் இவைகள் செயல்படாது, பாசம் செயல்படாது. பசுவுக்கு சிற்றறிவாகையினால இது தான் அறிந்து அதை அனுபவிக்க முடியாது. அதனாலே சிற்றறிவுடைய பொருளாயிருக்கிற பசுவை சடப்பொருளாயிருக்கிற பாசத்தோடு சேர்த்து வைத்து உலகத்துல வாழ வச்சு அதற்கு மேல பரமோட்சம் கொடுக்கறது அது வேற. உலகத்துல வாழ்வதற்கு பாசப்பொருளையும் பசுப்பொருளாகி ஆன்மாவையும் சேர்த்து விடுறவன் சாமி, சேர்த்து வைக்கிறவன் சாமி. அப்படி சேர்த்து வச்சதுனால இது என்ன பண்ணுதுன்னா அதையே கட்டி அப்படிச்சுக்கிச்சு, ஏதே பாசத்தையே கட்டி அப்படிச்சுக்கிச்சு. இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை இப்படின்னு பாசத்திலே அழுந்தி விட்டது, பாசத்திலே அழுந்தி விட்டது. பதியில அழுந்தவன், பதியில அழுந்தவன் இது பாசத்தில அழுந்துருச்சு. அதைத்தான் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம், பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும் போது இப்போது போதார் அமளிக்கே நேசம் வைத்தனையோ என்பது திருவம்பாவே. அதனாலே பாசத்தில இதை விட்டபடியினால இது என்ன பண்ணுச்சுன்னா அதையே பெருசா நினைச்சிருச்சு, அதையே பெருசா நினைச்சிருச்சு. பதியை பத்தி சிந்தனை இல்லை. அதனால இது பதி இல்லையானால் ரெண்டும் செயல்படாது என்பதற்கு பதியுண்மை பற்றி இதுல பல பாடல் சொல்றாரு. அதுல ஒரு பாடல் இந்த 23வது. முதல்ல அப்ப சொன்னது ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம், ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று அவன் அவள் அது என்கின்ற உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலானே. வருவது நிற்பது போவது இது செயல், செயல் வருவது நிற்பது போவது இது செயல். இந்த செயலை வந்து சடப்பொருள் செய்ய முடியாது, சடப்பொருள் செய்ய முடியாது, தானே அதுக்கு அமையாது. சித்தப்பொருளாய் இருக்கிற ஆன்மாவும் இத்தனை பெரிய காரியங்கள் எல்லாம் அதுக்கு சத்தியம் கிடையாது. தன்னை பத்தி அது சிந்திக்கவே தன்னை தனக்கு வேண்டியதை செய்து கொள்ளவே சத்தியம் கிடையாது, தனக்கு வேண்டியதை செய்து கொள்ளவே. இப்ப கண் பார்க்குதுன்னு வச்சுக்கப்பா, கண் பார்க்குதுன்னா அதான் பார்க்குதா, கண் அதா பார்ப்பதில்லையே. உயிர் காட்ட கண் காணுகிறது, உயிர் காட்ட கண் காணுகிறது. உயிருக்கு இறைவன் காட்டுகிறான் என்று சொல்கிறார் 11வது சூத்திரத்தில். உயிர் கண் பொருளை காணுகிறது என்றால் கண் தன்னுடைய சாமர்த்தியத்தால காணவில்லை, பின்ன எதனால காணுகிறது, உயிரின் உயிர் காட்ட உயிரினுடைய உதவியினாலே கண் காணுகிறது, உயிரினுடைய உதவியினாலே கண் காணுகிறது. உயிருக்கு யார் காட்டுகிறார் என்றால் சிவன் காட்டுகிறார். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அறங்குழல் சிறுமி என்பது 11வது சூத்திரம். அதனாலே இப்படி பசுவுக்கு படி காட்ட, பசுவுக்கு படி காட்ட பசுவானது உலக பொருளை அனுபவிக்கிறது. அதனாலே இந்த தெரியாமல் இருக்கின்ற பசுவை எப்படி அனுமானத்தினாலே இந்த உடம்பு அசைவதனாலே காணுகிறோமோ, உடம்பு அசைவதனாலே பசு உண்டு என்று நம்புகிறோமோ, அதுபோல உலகம் இயங்குவதனாலே பதி உண்டு என்று நம்புவாயா? உலகம் இயங்குவதனாலே பதி உண்டு. சூரியன், சந்திரன், அக்கினி, நட்சத்திரங்கள், காற்று, மழை, பனி இத்தனையும் ஆறு இயக்கிறா? அவன் தான் இயக்கிறான், அவன் தான் இயக்கிறான். அந்த இயக்குவதனாலே அத்தானே இயங்காது. முப்பத்தாறு தத்துவமும் சடப்பொருளே, முப்பத்தாறும் சடமே. ஆன்மதத்து 24, வித்யாதத்துவ 7, சிவதத்துவ 5, ஆக 36 சடமே, தானே இயங்காது. இந்த சடப்பொருளே சித்துப்பொருளாகி இருக்கிற சிவம் கலந்து, சித்துப்பொருளாகிய சிவம் கலந்து சடப்பொருளை இயக்குகிறது. அதுதான் பாரிடை ஐந்தாய் பறந்தாய் ஓற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் ஓற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் ஓற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் ஓற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் ஓற்றினார். போற்றி திருவகவல்ல பார் என்கின்ற மண்ணுல 5 வகையா இருக்கிறான், நீர்ல 4 வகை, நெருப்புல 3 வகை, காற்றுல 2 வகை, ஆகாயத்துல 1. சப்தம் பரிச ரூப ரசகந்தம் சுவை ஒளி ஊறு ஓசை என்று வைந்தின் வகை தெரிவான் கட்டே உலங்குனார் திருவள்ளுவர். அதனாலே பதி ஒருவன் உண்டு என்பதை பல கோணங்களாலே விளக்கி சொல்லுகிறார் அருணந்தி சிவாச்சார சுவாமி. சித்தாந்த சாஸ்திரங்கள் எல்லாமே சிறப்புடையது. அதிலே சிவஞான போதம் மிக சிறப்பாக சொல்லப்பட அந்த சிவஞான போதத்துக்கு வழிநூலாக வந்தது. இவருடைய ஞானம் அழகுபடாமல் ஆய் அழகுபடாத ஞானமாச்சு. சித்தியார் வைத்திய அருணந்தி சிவாச்சாரியுடைய ஞானம் அழகுபடாது. அது காரணம் என்னன்னா அவங்க பரம்பரையே பூசை பண்ண வரும். அந்த காலத்து குருக்கள் எல்லாம் பரம்பரையே சிவபெருமானை நம்பி பூஜை பண்ணி ஒவ்வொரு பரம்பரையில ஒவ்வொரு தலைமுறையில எவ்வளவு புண்ணியம் சேர்ந்துருக்கும். அதனால நீங்க அந்த குருக்கள் இயற்றிய நூல்களை பார்த்தீங்கன்னா அது தனி மாடலா தெரியும். குருக்கள் நான் சொல்றது விளங்குது. அப்போ சிவபெருமானை முப்போதும் திருமேனியை தொட்டு பூசை கொண்டு கண்ட தீண்டு கண்ட குருக்கள் இயற்றிய நூல்கள் அது எது எது தெரியுமா? கந்தபுராணம் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமியில இயற்றியது குருக்கள் கந்தபுராணம். வந்து கோயில் புராணம் உமாபதி சிவாச்சாரிய இயற்றியது. அவர் இயற்றிய அப்புறம் 8 நூல்கள் வேற சாத்திர நூல்கள் இன்னும் பல நூல்கள். அதே போல இந்த சித்தியாரு இயற்றியவர் சிவாச்சாரியார். அந்த சிவாச்சாரியார்கள் இயற்றிய நூல்களில் தனி ஒரு சிறப்பு இருக்கும், ரொம்ப நுட்பம் இருக்கும். அது என்ன காரணம்னா அவர்கள் பரம்பரையே சிவபூஷை செய்தது. இப்ப நம்ம பரம்பரை அப்படி இல்லை. இப்ப சிவபூஷை வாங்குறதுக்கு எவ்வளவு கட்டாயமா சொன்னா கூட மனசு வரமாட்டேங்குது. இல்லை தீட்சை வாங்கியன்னா சாமானியங்களும் அதை வாங்கி எப்படி சுமக்கிறதுன்னு பயப்படுற மனுஷன். தீட்சைன்னா அது சுமக்க முடியாது, அது 4-5 மூட்டை கணம் இருக்கும். எத்தனை பேர் தீட்சை வாங்குறாங்க, புளி கேட்கறான, தீட்சை வாங்குறானா? இல்லவே இல்லை. பழைய குடியே இருக்கிறான், அப்புறம் கருப்பண்ணசாமி கிட்ட போறான். அதனால இந்த பரம்பரை சாமானியம் வராது. அந்த பரம்பரை உண்மையான நல்ல பரம்பரை. ஆதி சிவாச்சாரியர் அந்த பிராமணர்களே, அவங்க சிவாஜ தனி தனி. இப்ப வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு அந்த ஞானம் இல்லை. அவர்களுக்கு உணர்த்துகின்ற அவர்களிலே குருமார்கள் சரியா இல்லை, அவர்களிலே குருமார்கள் சரியா இல்லை. இப்ப நமக்கெல்லாம் குருமார்கள் இருந்தது, ஆனா அந்த குருமார்கள் மறைஞ்சு விட்டாங்க. இருந்ததாகவே அந்த அடையாளம் கூட தெரியாம போச்சு. இப்ப எங்க விஸ்வகர்மாவில குரு இருக்காரு, நான் ஆச்சாரியாரு, விஸ்வகர்மாவில குரு இருக்காங்க, சரியாக இல்லை. ஒரு மடம் இருக்கு திருவண்ணாமலைக்கு, அங்கிட்டு காந்தபாளையம்னு சீனந்தல் மடம்னு இருக்கு, சிவலிங்க பூசை தான். ஆனா அவங்க சமய உணர்ச்சியோடு மக்களை இயக்கவில்லை, சமய மக்களுக்கு செய்யவில்லை. நல்லா செய்யலாம், நிறைய ஆதரவு எல்லாம் இருக்கு, ஆனா அவங்களுக்கு அந்த உண்மை தெரியல. நல்லா படிச்சவர், நல்லா படிச்சவர், பெரிய ஒரு 100 வயசு ஆகுது, நல்லா படிச்சவர், எல்லா மொழியும் படிச்சவர். அப்படி ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த குரு இல்லாமையினால அந்த சமய உண்மை கடவுள் உண்மை உணர்த்தவில்லை. சமய உணர்ச்சி கடவுள் உணர்ச்சிங்கிற தனிப்பா. இப்ப உலக பொருளில உணர்ச்சி வர்றது கேட்க வேண்டியதில்லை. இங்கே ஒரு மெதுவடைய ஒரு சிவீட்டு வை ஒருத்தரும் சொல்ல வேண்டாம், அடுத்து சாப்பிட்டுருவான். உலக பொருளை அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தரும் சொல்ல வேண்டியதில்லை. கடவுளை அனுபவிக்க கடவுளை அறியறதுக்கு தான் பாடமே பாடமே. அதுக்கு அந்த வாசனை உள்ள குலமாக இருந்து அந்த இதை உணர்த்துகிற குரு இருந்தா அது தெரியும தெரியும். ஆகையினாலே இப்படி கடவுளை உண்டுன்னு சொல்றதுக்கு ஆகையாலே இல்லேன்னு சொல்ற மதம் தான் முதல் மதம். கடவுள் இல்லேன்னு சொல்றதும் தான் முதல் யாரு? உலகாயுதம். உலகாயுதம் உலக பொருளையே ஆதாயமாக இருக்கின்ற உலகாயுத நாத்திகன். கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு பாவம் அப்படியே நின்றுக்கிட்டான். என்ன காரணம்னா அதுக்கு மேல அவனுக்கு ஆற்றல் இல்லை, கண்டுபிடிக்க ஆற்றல் இல்லை. நினைச்சா பாவமா இருக்குல்ல, கடவுள் இல்ல தீர்ந்து போச்சு அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியல அவளால. கடவுளை பத்தி சொல்லுகிறவன் கடவுள் இல்லன்ட்டா ஒண்ணும் அதுக்கு மேல எந்த முயற்சியும் பண்ண வேண்டியது, ஒரு தொந்தரவும் இல்லை. இல்லன்னுட்டா ஒண்ணுமே இல்லப்பா. கொடுக்கறேனாத்த கையில இருந்து கொடுக்கணும், இல்லைன்னா வாங்கி கொடுக்கணும், அப்புறம் நாளைக்கு வாங்க சொல்லணும். உண்டா இல்லையா? பல தொந்தரவு இல்லையன்ட்டா ஒரே வார்த்தையில தீர்ந்து. அதுபோல கடவுள் உண்டுங்கிறதுக்கு உலகாயதனை முதல்ல வச்சு அதை நிலைநாட்டுகிறாரு இந்த 23வது பாடல். இயல்புகான் தோற்றி மாயை எந்திடின் இயல்பினுக்கு செயலது என்று. இயல்பு செய்தி, செய்தியேல் இயல்பதென்றான். இயல்பாதாம் பூதந்தானே ஏற்றிடும் செய்தி என்னீர் செயல் செய்வான் ஒருவன் வேண்டும் செயற்படும் அசேதனத்தால். இது எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, உலகம் தோற்ற நாசத்தை உடையது. உலகம் தோற்றம் நாசம், உண்டாவது அழிவு, தோற்ற நாசத்தை உடையது. தோற்ற நாசம் அந்த உலகத்துக்கு தானே உண்டாகுதா இல்ல ஒருவனால உண்டாக்கப்படுகிறதா என்பதுதான் இது. தோற்ற நாசம் உண்டாவதும் மறுபடியும் அது மறைவதும் உடுங்குவதும் ஒருவன் செய்கிறானா அல்லது தானே உண்டாவதா என்றால், உலக ஆயுதன் என்ன பண்றான், தானே உண்டாகுது ஒருவன் செய்ய வேண்டியது இல்லைங்கிற அது இயல்புங்கிறான். அதே இயல்பு என்று சொல்கிறார். அது இயற்கை, இயல்பு. அதுக்கு சொல்றாரு, இயல்புகான் தோற்றி மாயை என்றிடில் தோன்றுவதும் மறைவதும் அதுக்கு இயல்பு என்று சொன்னால், இயல்பினுக்கு செயல் அது இன்று. இயல்புக்கு செயல் கிடையாது, இயல்புக்கு செயல் கிடையாது. இயல்புன்னா அப்படியே இருக்குமே தவிர செயல்பட்டா விகாரம் ஆகிவிடும். செயல்பட்டுச்சுன்னு சொன்னா என்ன, அப்ப அதுக்கு ஒரு இது இருக்குதுன்னு வந்துடும். எது இருந்துருக்கோ அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது, அறிவு இருக்குதுன்னு வந்துடும். இது அறிவற்ற பொருள் என்பதை எல்லாரும் ஒத்துக்கிறான். இந்த பொருளுக்கும் மண்ணில இருந்து, தண்ணியில இருந்து, நீர்ல இருந்து, நெருப்புல இருந்து அறிவு கிடையாது. உண்டா அறிவு? உண்டா அறிவு கிடையாது. சடப்பொருள், சடப்பொருள் ஒரு வேலையை அது தானா செஞ்சுன்னா அப்ப அறிவுள்ள பொருள்னு ஆகி போகும். அதுவும் ஆகாத. இப்ப இதா நகர்ந்து இந்த கல்லு, இதா நகர்ந்து அந்த பெஞ்சுக்கு போச்சுன்னு சொன்னா கல்லுக்கு அறிவு இருக்குதியா இல்லையா அங்க போகுமா அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணுவோம், பண்ண மாட்டோமா? இது எக்காரணத்தை முன்னிட்டு இது அங்க போகாது, அதா போகாது. அதனால இது இயல்பு அல்ல. இது இயல்பு, இயல்பு ஆகியிருக்கிறதுக்கு செயல் கிடையாது. இயல்பாக இருக்கிறதுக்கு செயல் கிடையாது. அதனாலே இயல்புகான் தோன்றி மாயை தோற்றி மாயிகை என்றிடின் இயல்பினுக்கு செயலது என்று. இயல்பு செய்தி, செய்தியேல் இயல்பது என்றான். இயல்பு செய்தது என்று சொன்னால், இயல்பாயுள்ள பொருள் தோற்ற நாசங்களை செய்ததுன்னா அதுக்கு விகாரம் உண்டு, அதுக்கு அறிவு உண்டுன்னு ஆகி போகும். அதுக்கு செயல்பாடு வந்துருச்சுன்னு சொன்னா அது இயல்பான பொருள் சொல்றதுக்கு பேச்சே இல்லை. இயல்புங்கிற வார்த்தை இல்லாமல் போகும். செயலுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கப்பா, இயல்புங்கிற பேச்சே கிடையாது. ஆக இயல்பு என்பது ஒன்று இருக்கிறது. இயல்பு என்கின்ற ஒரு வாக்கியம், இயற்கை என்பது செயற்கை என்பது இரண்டு இருக்குது அல்லவா? இயற்கை என்பது இது செயற்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்க, இயற்கைங்கிறது இல்லவே இல்லைன்னா இப்போ. இது நல்ல கருத்து. செயற்கப்பட்டுச்சுன்னா செயல்பட்டுச்சுன்னா இயற்கை என்பது இல்லை என்றே ஆயிப்போம்.